நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நடிகர் விவேக் தமிழகம் கண்ட நகைச்சுவை கலைஞர்களில் தனித்துவமான கலைஞன்.
எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்.
எனக்கு ஐஜிய நல்லா தெரியும்
சார்.
பட் அவருக்கு என்ன தெரியவே தெரியாது.
இப்படியான வசனங்கள் விவேக்கின் ட்ரேட்மார்க் என்றாலும் நடிகர் விவேக் மறைந்தார் என்ற செய்தி இடியாய் இறங்கி அதுவே தமிழ்நாட்டில் நேற்றும் இன்றும் பேசு பொருளாக உள்ளது. அதற்கு விவேக்கின் நடிப்போ அல்லது இப்படியான வசனங்களோ காரணமல்ல. பொதுவாகவே தமிழ்நாட்டில் திரைப்பட பிரபலங்களின் மரணங்களின் அளவு இலக்கியவாதிகள், கடைநிலை மனிதர்களுக்கு குரல் தருகின்றவர்கள், அறிஞர்கள், சமூக சேவையாளர்கள் குறித்த மரணங்கள், நிகழ்வுகள் பேசு பொருளாவதில்லை என்ற ஆதங்கம் எப்போதுமே பலருக்கும் உண்டு. ஆனால் விவேக் என்ற மனிதனின் மறைவு தமிழ் சமூகத்தின் ஒரு பேரிழப்பு என்று பலரும் கூறுகின்றார்கள். பிரதமர் துவங்கி முதலமைச்சர் என்று உயர் பதவி வகிப்போர் முதல் அனைத்து பிரபலங்களும் கலங்கி போகவும் தமிழக காவல்துறையின் மரியாதை சகிதம் அவரின் இறுதி நிகழ்வு நேற்று நடைபெறவும் விவேக்கின் திரைப்பட பிம்பம் நிச்சயம் காரணமல்ல. தான் மறையும் 48 மணி நேரத்திற்கு முன்பு கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட விவர் இப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்.
இதை போட்டதுனால எந்தவித ஆபத்தும் கிடையாது, ஆனால் நமக்கு பாதுகாப்பு உண்டு என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிப்பதற்காக நான் அரசு மருத்துவமனையில் வந்து இங்கே நான் இந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டேன். இதை போடுவதனால் கோவிடே வராதா அப்படின்னா அப்படி கிடையாது. வந்தாலும் உயிரிழப்பு இருக்காது. நீங்கள் வந்து இப்போ இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதனால் என் பைக் ஆக்சிடெண்ட்டே ஆகாதுன்ற மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்தாலும் பைக்கை நீங்கள் ரொம்ப கேவலமாக ஓட்டாமல் பத்திரமாக ஓட்டணும்னு இருக்கு இல்லையா? அதுபோல நாம் தடுப்பூசி போட்டுக்கொண்டாலும் நம்முடைய சமூக பாதுகாப்பு வளையத்துக்குள்ள தான் நம்ம இருக்கணும்.
இப்படியான விவேக்கின் சமூக அக்கறையை வெளிப்படுத்தும் செயல்பாடுகளே விவேக்கின் மரணம் உருவாக்கியிருக்கும் சோகத்தின் காரணம். விவேக் என்ற ஒரு நடிகர் மறைந்தார் என்பதை விட இந்த சமூகம் மாற வேண்டும், இயற்கை பேணப்பட வேண்டும், மக்கள் பகுத்தறிவு கொள்ள வேண்டும் என்று வெறுமனே பேசாமல் செயலிலும் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு இயற்கை போராளி மறைந்தார் என்பதுதான் விவேக்கின் மரணத்தின் பின்னால் நிழலாடும் சமூகத்தின் சோகம்.
இங்க தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, கேரா இருக்கேன்னு எடுத்து சாப்பிட்டேன். ஆமா, இதே ஏன்டா கொண்டது இங்க தொங்க விட்டுருக்கீங்க?
லாரி நல்லா ஒண்ணு ஓனர் தொங்க விட்டுருக்கான்.
அடப்பாவி, உள்ளுக்குள்ள 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குதா? அதுல ஓடாத வண்டியாடா இந்த எலுமிச்சம்பழத்துல ஓட போகுது. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா.
தமிழக திரைப்படங்களில் சமூக அவலங்களுக்கு எதிராக வாள் சுழற்றி ஹீரோயிசம் காட்டி பணத்தை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு கிளம்பும் தமிழ் திரைப்பட கதாநாயகர்கள் மத்தியில் லஞ்சம், மக்கள் தொகை பெருக்கம், அரசியல் ஊழல்கள், மூட நம்பிக்கை போன்றவற்றை கருத்து பொருளாக கொண்டு அதில் நகைச்சுவை கலந்து அதை மக்கள் மனதிலும் சிந்தனையிலும் அள்ளி தெளித்த விவேக் ஒரு தனித்துவமான கலைஞன்.
ஆங்கிலம் ஜஸ்ட் ஒரு மொழி ஃபாதர், இட்ஸ் எ டூல் ஃபார் கம்யூனிகேஷன். ஆனா தமிழ் இருக்கே அது நம்மோட ஐடென்டிட்டி அடையாளம். ஃபாதர், இந்த உலகத்தை ஆண்ட பரம்பரை நாம, 10,000 ஆண்டு பழமையான மொழி, இலக்கணம் உள்ள ஒரு மொழி. ஏன் இந்த உலகத்தின் முதல் மூத்த மொழி தமிழ்? நாமெல்லாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன்தான்.
1,000 பெரியார்கள் வந்தாலும் உங்களையெல்லாம் மாற்ற முடியாதடா என்ற வசனம் விவேக்கின் சமூகம் சார்ந்த அக்கறையின் உச்சக்கட்ட வெளிப்பாடு.
6 மாசமா வேலைக்கு போறேன்.
வேலைக்கு போலியா? உடம்பு நல்லா எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்கிட்டீங்க மாதிரி இருக்கு, ஏன்டா வேலைக்கு போல?
ஜோசியத்துல கண்டமா 6 மாசத்துக்கு வேலைக்கு போக கூடாதாம்.
சொல்லிட்டானா ஜோசியன்? அவன் சொல்லிட்டு அவன் பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், நீங்க நல்லா பசி அலைஞ்சிட்டே இருக்க. செட்டியாரே, என்ன கடைக்கு போவோம்? இங்க வந்திருக்க,
தொடையில பள்ளி விழுந்துருச்சுப்பா,
எடுத்து போட்டு போக வேண்டியதானே.
அட நீ ஒண்ணு, தொடையில பள்ளி விழுந்தா 1 வருஷத்துக்கு எந்த தொழில் பண்ணாலும் விருத்தி ஆகாதுன்னு சாஸ்திரத்துல
போட்டிருக்கலாவி. யோ, உன் தொடை என்ன பெரிய ரம்பா தொடையா? அதுல வந்து பள்ளி விழுற அளவுக்கு அதை ஏன்டா ஓபன் பண்ணி வைக்கிறீங்க?
நான் பள்ளி சொல்றத கேட்டுதான் நடப்பேன்.
பள்ளி என்ன, ஒன்ன பார்த்தாடா சொல்லுது சில்லி பையா. ஒரு பள்ளி இன்னொரு பள்ளிக்கு சிக்னல் கொடுக்குதுடா, அதை ஏன்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏமாந்து போறீங்க? ஏன்டா பள்ளி சொன்னா கேக்குறீங்க, பூனை குறுக்க போனா அவசரம் கிரீங்க, காக்கா கத்துறா கஸ்ட் வருதுங்கிறீங்க, ஒரு மனுஷன் காட்டு கத்து கத்துற கேட்க மாட்டேங்கிறீங்களா? உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதா?
இதை பார்த்தா கல்லுங்கிற
மகனை
இழந்த சோகம் மனமெங்கும் வியாபித்திருந்தாலும் விவேக்கின் சமூக அக்கறை சார்ந்த செயல்பாடுகள் ஓயவில்லை. சுற்றுச்சூழல், மரம் வளர்ப்பு, பிளாஸ்டிக் தடை, கொரோனா விழிப்புணர்வு, மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் கனவை நனவாக்கும் வகையில் கிரீன் கலாம் என்ற அமைப்பின் மூலம் 1 கோடி மரக்கன்றுகளை நடுவதை இலக்காக கொண்டு இதுவரை பள்ளிகள், கல்லூரிகள், கிராமங்கள், சாலையோரங்களில் 333,000 மரக்கன்றுகள் நட்டது என்று விவேக்கின் இயற்கை சார்ந்த செயல்பாடுகள் பாராட்டுக்குரியவை. பசுமை காவலர் என்ற பட்டத்திற்கு அவர் மிகவும் பொருத்தமானவர்.
இன்றைக்கு உலகத்தையே பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து உலகம் வெப்பமயமாதல். இந்த உலகம் வெப்பமயமாதல்னால உலகத்தில் உள்ள ஏரிகள், குளங்கள், நீரூற்றுக்கள், கடல் வற்றுது, மரங்கள் இல்லாததுனால மழை இல்லை, இப்படி பல விஷயங்கள்லாம் உலகம் கஷ்டப்பட்டுருக்கு. ஸோ உலகத்தின் சுற்றுச்சூழலை சரி பண்ணணும்னா நாம் வந்து நம்முடைய இயற்கையை நேசிக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும். அதை பொதுமக்கள் ஃபாலோ பண்ணி இருக்கிற மரங்களை அழிக்காமல் இருந்து புதிய மரங்களை நட்டு வளர்த்து வந்தாலே இந்த குளோபல் வார்மிங் என்கிற இந்த உலகம் வெப்பமயமாதலிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கலாம்.
கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுக்கு பின்னர் மூட நம்பிக்கை எதிர்ப்புக்கும் அறிவியல் மற்றும் பகுத்தறிவு சிந்தனைக்கு வெள்ளித்திரையை லாவகமாக பயன்படுத்திய விவேக் சின்ன கலைவாணர் என்பதற்கு முற்றிலும் பொருத்தமானவர் என்று நம்முடன் பேசிய அவரின் நண்பரும் சக பணியாளரும் நடிகருமான அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள்.
அவரோட பல படங்களுக்கு வந்து கதை விவாதம், அதாவது அவருடைய கதாபாத்திரம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தனியாக அவர் விவாதம் பண்ணி அதை ரெடி பண்ணிப்போம் ட்ராக் மாதிரி. அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் அவர் என்ன சொல்லுவார்னா, சார் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லாமே சார் இந்த இடத்துல அப்படின்பாரு. ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருந்தாலும் அதுலேயும் ஒரு மெசேஜ் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாகவே இருக்கும். நான் கூட கேட்பேன், சார் ரொம்ப மெசேஜ் சொன்னாக்கா ஏதோ வந்து நம்ம இந்த காந்தி அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சுக்கு போயிட மாட்டோமா சார், எல்லாத்துக்கும் வந்து நம்ம கருத்துக்கள் சொல்றோமே அப்படின்னு. இல்லை சார், கருத்துக்கள் சொல்றதுங்கிறத வந்து நம்ம மக்கள்கிட்ட இன்னைக்கு போய் சேர்ற விதத்துல சொன்னா அழகா போய் சேரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்துன்னு நான் சொன்னதை கலடா பண்ற மாதிரியே ஒரு படத்துல அவர் கதாபாத்திரமே வந்து கருத்து கண்சாமின்னு வச்சிருப்பாரு. அப்படி கண்ணால் இயன்ற வரைக்கும் வந்து இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியும். இதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஒரு 33 லட்சம் மரக்கன்றுகள் இருக்காரு. இது வேற பகுதி. இன்னொரு பகுதியில மூட நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் வந்து மதம் தாண்டி நான் சொல்றது வந்து சாதாரண விஷயம். இப்போ ஒரு படத்துல கூட வந்து ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தவன ஒரு லாரி எலுமிச்சை மடம் கட்டியிருக்கோம், 360 ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணாதே ஆடா அந்த 4 எலுமிச்சை மடம் பண்ணிட போகுது அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. உண்மையிலே அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அழகா பேசி சொல்லியிருப்பாரு. மயில்கல் மேல இது ஒட்டி வச்சிருப்பானுங்க, மயில்கல்ல சாமின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு வந்து எல்லா இடத்துலயும் வந்து அரசியல் போஸ்டரை ஒட்டி இந்த பாதை எந்த பாதை எங்க போகுதுன்னே தெரியாம ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மக்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து அவர் நிறைய மெனக்கெட்டிருக்காரு. மெனக்கெட்டிருக்காரு தான் சொன்னேன்னா, ஒவ்வொரு டிஸ்கஷன்லையும் எதையாவது ஒன்று புகுத்தணும்னு ஆசைப்படுவாரு. நிச்சயமா வந்து இன்னைக்கு எடுத்து பார்த்தா சமூகத்துக்கு விவேக்கோடைய பங்களிப்பு அதிகமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். மற்ற சினிமா நடிகர்களை விட விவேக்கோடைய பங்களிப்பு வந்து அதிகம்தான். சக கலைஞர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவரால் தாங்கிக்க முடியாது. அது வந்து அவ்வளோ ஒரு மனிதனையும் மிக்க ஒரு மனிதராக அவர் இருந்தார். உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் குமரிமுத்துன்னு ஒரு நடிகர், அவர் தன்னுடைய மகளுக்காக திருமணம் செய்யணும் ஒரு ஊரில் விழா கொடுத்துக்கிட்டேன் ஸ்ரீலங்காவில், நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு ஒரு 50,000 கொடுக்குறேங்கிறாங்க, உங்களை கூட்டிகிட்டு வந்தால் எனக்கு 50,000 கொடுக்குறேங்கிறாங்க அப்படிங்கிற போது அவர் ஒத்துக்கிட்டு எவ்வளோ எனக்கு எவ்வளோ தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. 2 லட்சம் ரூபா தருவாங்க உங்களுக்கு அப்படின்னு. இவர் அவரோட போய் அந்த ஸ்ரீலங்காவில் அந்த விழாவில் கலந்துக்கிட்டு இவருக்கு தந்த 2 லட்சத்தையும் வந்து அவர் கையிலேயே கொடுத்துட்டாரு, நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நல்லா நடத்துங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி எனக்கு தெரிந்து பல பேருக்கு வந்து உதவி இருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் மட்டும் கட்டுவார் அந்த உதவி இயக்குநர்கள். இந்த மாதிரி ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் வந்து அவங்களோட குழந்தைகளை ஃபீஸ் கட்டணுன்னா அந்தந்த பள்ளிகளுக்கு இவர் டைரெக்டாக ஆள் அனுப்பிச்சு பணம் கட்டிடுவார். இது மாதிரி கண்ணுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. சின்ன கலைவாணர் அப்படின்னு அவர் சொல்றது வந்து நிச்சயமா அவருக்கு பொருந்தும். காரணம் வந்து அவர் அவ்வளவு தூரம் உதவணும் அப்படிங்கிற மனப்பான்மை அவருக்கு இருந்துச்சு. இதை தாண்டி நான் அவர்கிட்ட ஆச்சரியப்பட்ட விஷயம் வந்து, சினிமா நடிகனா வந்துதான் எல்லாருக்குமே தெரியும் சார், ஆனா அவருக்குள்ள வந்து ஒரு அபரிமிதமான இசைத்திறமை இருந்துச்சு. நீங்க என்ன பாட்டு பாடினாலும் அது என்ன ராகம்னு அவரால் சொல்ல முடியும். அவரா கீபோர்டு வாசிப்பாரு, பியானோ வாசிப்பாரு. அந்த மாதிரி நீங்க பாரதியாரை பத்தி பேசுனீங்கன்னா பாரதியாருடைய கவிதைகளை அவர் கத்துப்படி, விவேகானந்தருடைய புத்தகங்களை படிச்சிருக்காரு. எல்லா சப்ஜெக்டையும் பேசக்கூடிய ஒரு மனிதனா அவர் இருந்தது தான் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இது இருந்தா அது இருக்காதுமாங்க, எல்லாத்துலயுமே இவர் என்ன சொல்லலாம் வந்து கரை கண்டவர்னு சொல்லணும்னா கூட எல்லாம் அறிந்தவர்னு தாராளமா அவர் சொல்லலாம் சார். அது அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அபூர்வம். அது வந்து நண்பன் சொல்றத கண்கலங்குது. விவேக் அவர்களுக்கு வந்து சால பொருந்தும்.
தமிழக மக்களுக்கு மேடை நாடகம் சினிமா மூலம் சிறந்த சீர்திருத்த கருத்துக்களை சொன்ன விவேக் 220 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். எண்ணற்ற விருதுகளோடு இந்தியாவின் மதிப்புமிக்க பத்மஸ்ரீ விருது, சத்யபாமா பல்கலைக்கழகம் வழங்கிய கௌரவ முனைவர் பட்டம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. ஆனால் மக்களின் மனங்களில் குடியமரவே தமக்கு ஆசை என்று SBS தமிழ் ஒலிபரப்புக்கு 2010 வழங்கிய நேர்முகத்தில் விவேக் இப்படி குறிப்பிட்டார்.
இதுவரைக்கும் மக்கள் மனதில் ஒரு தமிழ் திரையுலகில் கிட்டத்தட்ட 24 தாக்கு பிடிப்பது என்பதே ஒரு பெரிய சாதனை. இதுக்கு பிறகு இதுக்கு மேல மக்கள்கிட்ட ஒரு நல்ல பெயர் எடுத்து அவங்க வீட்டில் குடும்பத்தோட பார்க்குற மாதிரி ஒரு நடிகனாக உருவாகிருக்கிறது இன்னொரு பெரும் சாதனை. அதற்கும் மேல் உலகம் முழுக்க வியாபித்திருக்கிற தமிழ் மக்களின் ஆதரவை பெற்று அவருடைய மனதில் இடம்பெற்றிருக்கேனே, அது மிகப்பெரிய சாதனை. இதுக்கும் மேல மத்திய அரசின் பத்மஸ்ரீன்ற ஒரு விருது, அது பொதுவா வந்து சமுதாயத்தின் மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்களுக்கு கொடுப்பார்கள், நகைச்சுவை நடிகர்களுக்கு கொடுப்பதில்லை. ஆனா முதன்முறையாக ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு இந்திய அரசாங்கத்தின் பத்மஸ்ரீ விருது கிடைத்தது என்றால் ஏதோ நம்ம நகைச்சுவையிலையும் ஏதோ நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லியிருக்கோம், அதனால கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரும்பொழுது சரி நம்மளும் சில சில ஓரளவு சில சிகரங்களை தொட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம்.
சோகம் நிழலாடும் நிலையில் உள்ள அவரை பெரிதும் கொண்டாடும் நமக்கு விவேக் இன்று இப்போது என்ன சொல்லக்கூடும்?
டோன்ட் வரி, பீ ஹாப்பி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.